ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாசகம் பிடித்த பத்து. வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிறா நடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழி மலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, தொல்லை இரும்புறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே, எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாத ஊரெங்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம் திருவாசகத்துல பிடித்த பத்து பார்க்க போறோம். திருவாசகத்தில் 51 பகுதிகள் இருக்கு. சிவபுராணம் முதல்ல ஆரம்பித்து வெவ்வேறு பகுதிகள், ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. பதிகத்துக்கெல்லாம் சில இதில் 10 பாட்டு இருக்கும், சில இதில் 20 பாட்டு இருக்கும், சில இதில் 50 பாட்டு இருக்கு. அது மாதிரி வெவ்வேறு பதிகங்களுக்கு வெவ்வேறு அளவில் பாட்டுகள் இருக்குது. அதில் பிடித்த பத்து அப்படிங்கிறது 37 பதிகமாக இருக்குது. இதில் 10 பாட்டுகள். இதில் ஒவ்வொரு பாட்டிலையும் பிடித்தேன் பிடித்தேன் பிடித்தேன்னு முடியும். அதனால இதுக்கு பிடித்த பத்து அப்படின்னு தலைப்பில் கொடுத்துருக்கா. அதே மாதிரி திருவாசகத்தில் ஒவ்வொரு பதிகத்துக்கும் பழைய உரைகள்லாம் அவள் ஒரு தத்துவ விளக்கம் கொடுத்துருப்பா. அந்த தத்துவ விளக்கத்தின்படி அந்த பதிகத்துடைய கருத்து என்ன அப்படின்னு அதுவும் சொல்லுவா. அதன்படி இந்த பதிகத்துக்கு அவள் சொல்கிற கருத்து முத்தி கலப்பு உரைத்தல் அப்படின்னு அதில் குறிப்பு கொடுக்குறா. முத்தி கலப்புனாக்க முத்தினா முக்தி, கலப்புனா அதில் கலந்து இருக்கிறது, முக்தி நிலையில் இருக்கிறது, கலந்து இருக்கிறது, அதை உரைத்தல், அதை எடுத்து சொல்றார் இந்த பாட்டில் அப்படின்னு குறிப்பு சொல்றார். இது ரொம்ப திருவாசகத்தில் பல பகுதிகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம மனசு உருக்கிற மாதிரி பாடல்கள் இருக்கும். அதான் திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார்னு ஒரு பழமொழியும் உண்டு. அதன்படி இதில் அவர் இந்த 10 பாட்டிலையும் சுவாமி நான் உன்னை கெட்டியாக பிடிச்சுட்டுட்டேன், நீ என்னை விட்டு எங்கேயும் இனிமேல் போக முடியாது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றார் ஒவ்வொரு பாட்டிலையும். அதுதான் இந்த பிடித்த பத்து. இது 37 பதிகம். இப்போ முதல் பாட்டு பார்ப்போம். முதல் பாட்டு உம்பர்கட்கு அரசே ஒளிவர நிறைந்த யோகமே, ஊற்றையேன் தனக்கு வம்பன பழுத்து என் குடிமுழுது ஆண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே, செம்பொரு துணிவே சீருடை கழலே செல்வமே சிவபெருமானே, எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே. இந்த 10 பாட்டும் சிவபெருமான நேரடியா பார்த்து பாடுற பாட்டு, சிவபெருமான அட்ரஸ் பண்ற பாட்டெல்லாம். அதுல சொல்றார் உம்பர்கட்கு அரசே ஒழிவு அற நிறைந்த யோகமே, ஊற்றையேன் தனக்கு வம்பு என பழுத்து என் குடிமுழுது ஆண்டு வாழ்வு அற வாழ்வித்த மருந்தே, செம்பொருள் துணிவே சீருடை கழலே செல்வமே சிவபெருமானே, எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே. இதுல உம்பர்கட்கு அரசே அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ். உம்பர்களுக்கு தலைவனே அரசனே. உம்பர் அப்படிங்கிற வார்த்தை நம்ம பல பாடல்களில் பார்த்துருக்கோம், தேவர்கள்னு அர்த்தம். அப்படி அந்த உம்பர்களுக்கு அரசனே, உம்பர்கட்கு அரசே, தேவர்களுக்கு தலைவனே இல்லையா, தேவாதி தேவனவன் தேவர்களுக்கு தலைவன். அதனால பல பாடல்களில் பார்த்துருக்கோம் விண்ணவர் கோன் அப்படின்லாம் வரும், இதுலேயும் வரும் நினைக்கிறேன். அப்படியா தேவர்களுக்கு தலைவனே ஒழிவு அற நிறைந்த யோகமே. யோகம் அப்படின்னாக்க சேர்ந்திருக்கிறது இல்லையா, நம்ம பேச்சில் சொல்கிறோமே அவனுக்கு நல்ல யோகம் இருக்கு அப்படிம்போம். அப்படின்னா என்ன அர்த்தம், யோகம் இருக்குன்னா அவர்களுக்கு பல நல்ல விஷயங்கள் வந்து அவர்களை சேர்ந்திருக்குன்னு அர்த்தம், அதுதான் யோகம். அப்படி ஒழிவு அற நிறைந்த யோகம், இறைவன் எல்லா இடத்துலையும் கலந்து இருக்கான். ஒழிவுனா நீக்கம், ஒழிவு அற அப்படின்னா நீக்கம் இல்லாமல் எங்கேயும் கலந்து இருக்கிறான். ஒழிவு அற நிறைந்த அப்படின்னா சர்வ வியாபகம் அப்படிங்கிற அர்த்தம் இல்லையா. இறைவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்றோம், அங்க இருக்கான் இங்க இருக்கான்னு சொல்றோமா, அவன் எங்கும் இருக்கிறான். அந்த எங்கும் இருக்கிறது தான் ஒழிவு அற நிறைந்த யோகம். யோகம்னாக்க சொன்ன இது வந்து கலந்து இருக்கான் அப்படி யோகம். அதே மாதிரி சிவயோகம் அப்படிங்கிற அதுவும் சொல்லுவா இல்லையா, ஆதி யோகி அப்படிலாம் சொல்றோமே, சிவனை வந்து யோகி அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த சிவயோகத்தில் இருக்கிறவன் அப்படி சிவயோகமாக இருக்கிறவன் அவன் எங்கும் கலந்து இருக்கிறான் அப்படி சொல்ற அர்த்தம் தான் இந்த ஃப்ரேஸ் ஒளிவர நிறைந்த யோகமே. அப்புறம் இறைவன் வந்து தனக்கு அருள் புரிஞ்சதை பத்தி சொல்றார், ஊற்றையேன் தனக்கு வம்பு என பழுத்து என் குடிமுழுது ஆண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே. மாணிக்கவாசகர் பல பாடல்களில் தன்னை ஒரு கடையவனாக ஒரு இழிந்தவனாக அப்படிதான் தன்னை சொல்வர். அது மாதிரி இங்க சொல்றது என்னன்னா, ஊற்றையேன் தனக்கு ஊற்றை அப்படின்னாக்கா, இன்னைக்கு பேச்சில் இன்னைக்கு தமிழில் ஊத்தை அப்படிங்கிறோம், காலமுறையில் பல்லவிகள்னா ஊத்தவாய் அப்படிங்கிறோம், அதாவது ஊத்தைனா அழுக்கு. அப்படி ஊற்றையேன் அப்படின்னா அழுக்கு உடைய உடம்பை உடைய நான் அப்படின்னு அர்த்தம். நம்ம உடம்பு இருக்கு, இது அழுக்கு நிறைந்த உடம்பு, இது இப்படிப்பட்ட இந்த அழுக்கு நிறைந்த உடம்புல இருக்கிற எனக்கு வம்பு என பழுத்து இறைவன் வந்து எனக்கு அருள் புரிஞ்சான். எப்படி அருள் புரிஞ்சான்? வம்பு என பழுத்து அருள் புரிஞ்சான். ஏன்னா வம்பு என பழுக்கிறது, நமக்கு வம்பு அப்படின்னா இன்னைக்கு இது மாதிரி அரட்டை அடிக்கிறது, வம்புக்கு போறது அப்படிங்கிறது, வம்பு பேசாத வம்புக்கு போகாத அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் நம்ம வம்புங்கிறது இன்னைக்கு புழக்கத்தில் இருக்கு. ஆனால் வம்பு அப்படின்னாக்க வேற சில அர்த்தங்களும் உண்டு. தேவாரம் திருவாசகத்தில் வர்றப்போ அது வம்பு அப்படின்னாக்க வாசனைன்னு ஒரு அர்த்தம் உண்டு, வம்பு அப்படின்னா புதுமைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல புதுமைங்கிற அர்த்தம் வம்பு என பழுத்து அப்படின்னா, நமக்கு பழம் வந்து ஒரு ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொரு பழம் கிடைக்கும் இல்லையா, இது மாம்பழ சீசன் அப்படிங்கிறோம். அந்த மாம்பழ சீசனில் மாம்பழம் பழுக்கும், அது அதுக்கு இல்லாத சீசனில் பழுக்காது அது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, காலம் இல்லாத காலத்தில் புதுமையாக வந்து பழுத்திருக்கே அப்படிங்கிறார். இறைவன் வந்து தனக்கு அருள் புரிஞ்சது அப்படி சொல்கிறார், வம்பு என பழுத்து. ஏன்னா அது நமக்கு எப்போ இறைவனோட அருள் கிடைக்கும், நம்ம தவம் இருந்து முயற்சி பண்ணி பக்தியோடு இருந்து பல காலம் பண்ணினாக்க பக்குவம் அடைஞ்சாக்க இறைவனோட அருள் கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருனாக்க, வம்பு என பழுத்து, நான் அப்படியெல்லாம் பக்குவமெல்லாம் அடையலை, நான் இன்னும் பக்குவம் அடையிறதுக்குன்னு எவ்வளோ பிறவிகள்லாம் இருந்திருக்கணும், ஆனாலும் நீ திடீர்னு வந்து எனக்கு அருள் புரிஞ்சு விட்டாய் அப்படிங்கிற அதான் இல்லையா. 3 மாசம் கழிச்சு பழுக்க வேண்டியது இப்பவே பழுத்து விடுத்து அப்படிங்கிற மாதிரி, வம்பு என பழுத்து திடீர்னு பழுத்து எனக்கு அருள் புரிந்து என் குடிமுழுது ஆண்டு என்னுடைய குடிமுழுதையும் ஆட்கொண்டாய். அது என்னது குடிமுழுதுனா, குடினா குடும்பம், வம்சம், என்னோட வம்சத்தை ஆட்கொண்டாய், என்னுடைய குடும்பத்தை ஆட்கொண்டாய், அப்படி ஆண்டு கொண்டு வாழ்வு அற வாழ்வித்த மறுத்தே. வாழ்வு அற வாழ்வித்தல் அப்படின்னாக்க, இப்போ நம்ம வாழற வாழ்க்கை இருக்கே இது உலக வாழ்க்கை, நமக்கு கூட சம்பளம் வரணும், கூட ப்ரமோஷன் வரணும், இல்லைனாக்கா கூட புகழ் வரணும், இல்லைனா கூட இன்னொரு பெரிய வீடு போகணும், இல்லை பெரிய கார் வேணும், அப்படி இந்த உலக வாழ்க்கையில் இருக்கோம் நம்ம. இந்த மாய வாழ்க்கை இது, இப்படிப்பட்ட மாய வாழ்க்கை இல்லாமல் இறைவன் எனக்கு பேரின்ப வாழ்வை அளித்திருக்கிறான் அப்படிங்கிறார். இந்த உலக வாழ்க்கை, இந்த மாய வாழ்க்கை போக்கி ஞான வாழ்க்கை, அருளுடைய வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கையை அளித்த மருந்தே. மருந்து அப்படின்னாக்க அமுதம்னு அர்த்தம், இதுவும் நம்ம தேவாரத்தில் பார்த்துருக்கோம். மருந்து அப்படின்னா பொதுவாக மெடிசன் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் நம்ம இன்னைக்கு புழக்கத்தில் இருக்கு. ஆனால் தேவாரத்தில் திருவாசகத்தில் மருந்து அப்படின்னு வந்தாக்க பெரும்பாலும் அமுதம் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். அதனால் இறைவன் அமுதமாக இருக்கிறான், நம்மை பேரின்ப வாழ்க்கை அளிக்கிற அமுதமாக இருக்கான். அதான் இங்க சொல்றார், வாழ்வு அற வாழ்வித்த மருந்தே, என்னுடைய இந்த உலக வாழ்க்கையை போக்கி பொய் வாழ்க்கையை நீக்கி பேரின்ப வாழ்க்கையில் வாழ வைத்த அமுதமே. அதான் இந்த ஊற்றையன் தனக்கு அப்படின்னா அழுக்குடம்பில் இருக்கிற எனக்கு வம்பென பழுத்து என்னுடைய எனக்கு அருள் புரியறதுக்கு சீக்கிரமே வந்து அருள் புரிந்து என் குடிமுழுது ஆண்டு என்னோட வம்சத்தையே ஆட்கொண்டு என்னுடைய பரம்பரையை உய்வித்து வாழ்வு அற வாழ்வித்த மருந்தே, என்னுடைய பொய் வாழ்க்கையை நீக்கி பேரின்ப வாழ்க்கையை தந்த அமுதமே. செம்பொருள் துணிவே, இத துணிவு அப்படின்னாக்க இன்னைக்கு புழக்கத்துல துணிச்சல், துணிவுனா தைரியம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் நம்ம உபயோகிக்கிறோம். ஆனா துணிவு அப்படின்னாக்க தமிழ்ல, பழைய தமிழ்ல ஒரு ஃபைனல் விஷயம்னு அர்த்தம். அதாவது நான் ஆராய்ச்சி பண்ணி கன்க்ளூஷன்ங்கிறோம் இல்லையா, அந்த கன்க்ளூஷன் தான் துணிவு. இப்போ திருக்குறளில் கூட நம்ம படிச்சிருக்கோம், எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்னு ஒரு குறள். எண்ணி துணிக கருமம் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி நல்லா ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவுக்கு வந்து அப்புறம் அந்த விஷயத்தை செய்யணும். துணிகிறதுன்னா கன்க்ளூட், டு அனலைஸ் அண்ட் கன்க்ளூட். அப்படி செம்பொருள் துணிவே அப்படின்னாக்க எல்லா வேதங்கள், வேதாந்த நூல்கள், ஞானிகள் எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணி முடிந்த முடிவாக இருக்கிற செம்பொருள் சிவபெருமான். அதுதான் அப்படி துணிந்த செம்பொருளே அப்படிங்கிறது செம்பொருள் துணிவேன பாட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த ஆர்டரை மாத்திக்கணும், துணிவான செம்பொருளே அப்படின்னு பொருள் கொள்ளணும். செம்பொருள் துணிவே தீருடை கழலே, கழல் அப்படின்னாக்க திருவடி, அது நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடி தேவாரத்தில். கழல் அப்படிங்கிறது காலில் அணிகிற ஒரு வீர சின்னம், அப்படி கழல் அணிந்த திருவடியே கழல் அப்படின்னு ஆகு பேரா சொல்லுவோம். அப்படிங்க சீருடை கழலே அப்படின்னா, சீர் அப்படின்னாக்க நன்மை, பெருமை, அப்படின்லாம் அர்த்தம். அப்படி சீருடை கழலை அப்படின்னாக்க பெருமையுடைய திருவடியை உடையவனே. திருவடிங்கிறது இந்த இடத்துல இறைவனை குறிக்கிறது, அதனால பெருமையுடைய திருவடி அப்படின்னா அப்படிப்பட்ட இறைவனே. செல்வமே சிவபெருமானே, செல்வம் இது நமக்கு தெரியும். இப்போ புழக்கத்துல செல்வம் அப்படின்னாக்க மெட்டீரியல் வெல்த் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் நம்ம உபயோகிக்கிறோம். பணம், காசு, வீடு, வாசல் அப்படிங்கறதுலாம் இருக்கு செல்வம்ங்கிறது. ஆனா இந்த இடத்துல சொல்றது அருட்செல்வம் அப்படிங்கிற அர்த்தம். நம்ம முன்ன இன்னும் பார்த்தது இல்லை, ஒரு தேவார பாட்டு முதல் திருமறையில 98 பதிகத்துல வரும், திருச்சிராப்பள்ளி பதிகத்துல. நன்றுடையானை தீயதிலானை நரைவெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூரையின் உள்ளம் குளிருமே. அதுல சென்றடையாத திருவுடையானைன்னு சிவருமான ஞான சம்பந்தர் சொல்வார். திரு அப்படின்னா எல்லா விதமான நன்மைகள் செல்வங்கள் எல்லாம் திரு, ஸ்ரீ அப்படிங்கிற அர்த்தம். சென்று அடையாத திருவுடையானவன் அப்படின்னா எல்லா செல்வங்களும் அவன்கிட்ட தான் இருக்கு, அவன்கிட்ட தான் நமக்கு வர்றது. நமக்கு வர்றதெல்லாம் செல்வம் நமக்கு வர்றது, வந்து சேர்றது. ஆனா இறைவன்ட்டு இருக்கிறது இயற்கையா இருக்கு, அதான் சென்றடையாத திருவுடையானவன். அப்படி ஒரு அருட்செல்வம்னு எடுத்துக்கலாம். அப்படி அருட்செல்வத்தை உடையவனவன், அந்த செல்வத்தின் இருப்பிடமாக இருக்கிறவன் சிவபெருமானே. இதுக்கு நமக்கு விளக்கம் வேண்டியதில்லை, சிவபெருமான் சிவபெருமான் தான். எம் பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன், உன்னை சிக்கன பிடித்தேன். சிக் அப்படின்னாக்க இறுக்கி பிடிச்சுக்கிறது, கெட்டியா பிடிச்சுக்கிறது இல்லையா. உன்னை சிக்கன பிடித்தேன், நான் உன்ன கெட்டியா பிடிச்சுட்டுட்டேன். எதற்காக கெட்டியா பிடிச்சுன்னுக்க, எம் பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன். எம் பொருட்டு எங்களுக்காக, பொருட்டுனா எங்களை, எம் பொருட்டுனா எங்களுக்காக அர்த்தம். எங்களுக்காக உன்னை கெட்டியா பிடிச்சுட்டுட்டேன். அது யாரு எங்களுக்காக? இங்க வந்து அடியார்களுக்காகன்னு வச்சுக்கலாம், இல்ல எனக்காகன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா எனக்காக அவர் பிடிச்சுன்னு சொல்லலையா, அதான் இறைவன் தான் அதில் ஆண்டு கொண்டானே. எங்களுக்காகனா நமக்காக, அடியவர்களுக்காக, நமக்கு அருள் புரியறதுக்காக, குடும்பத்துக்காக, அடியவர்களுக்காக. எம் பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன், கெட்டியா பிடிச்சுன்னுட்டேன். எங்கு எழுந்து அருளுவது இனியே. எழுந்து அருள்றது அப்படின்னாக்க போறது, புறப்பட்டு போறது, கிளம்புறது இல்லையா. இறைவன் அங்கே எழுந்தருளினார் அப்படின்னா இறைவன் அங்க வந்து காட்சி கொடுத்தார்னு அர்த்தம், அது ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா இங்கிருந்து எழுந்தருளினார்னா இங்கிருந்து கிளம்பி போயிட்டார் அப்படின்னு அர்த்தம். அப்படியா, எங்கு எழுந்து அருளுவது இனியே, இனியன இனிமே, எங்க எழுந்தருள்வது இனிமே, நீ எங்க போக முடியும் இனிமே, நீ கிளம்பி எங்க கிளம்பி போக முடியும், நான் உன கெட்டியா புடிச்சுட்டேன், அதனால நீ இனிமே என்ன விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்றார் மாணிக்க வாசகர் இதுல. அதனால இங்க என்ன சொல்றாருன்னா, தேவ தேவர்களுக்கெல்லாம் தலைவனே, எங்கும் கலந்து இருக்கின்ற யோகமே, அழுக்கு உடம்புல இருக்கிற எனக்கு சீக்கிரமே வந்து அருள் புரிந்து என் குடும்பத்தெல்லாம் ஆட்கொண்டு என்னுடைய வாழ்க்கையை பேரின்ப வாழ்க்கையை ஆக்கிற அமுதமே, எல்லா கலைகளும் எல்லாராலும் முடிந்த முடிவாக அறியப்பட்ட செம்பொருளே, பெருமையுடைய திருவடியுடையவனே, அருட்செல்வம் உடையவனே, சிவருமானே, எங்களுக்காக நான் உன்னை கெட்டியா பிடிச்சுட்டேன், இனிமே நீ எங்க என்னை விட்டுட்டு எங்கேயும் கிளம்ப முடியாது அப்படின்னு சொல்றார். இதுதான் அந்த முதல் பாட்டுக்கு நேரடியான பொருள். திருவாசகத்துல பல நாளைக்கு உரையெல்லாம் எழுதாம இருந்தா பலரும், ஏன்னா இது அவர் வந்து அவருடைய பக்தி பாவத்துல உணர்ச்சியில வர்றது, உருகி உருகி பாடியிருக்கார். இதை நம்ம படிச்சு நம்ம இதை தியானம் பண்ணாக்க இதுல நமக்கு பல பொருள்கள் உணர முடியும். நேரடியா நம்ம நெஞ்ச தொடக்கூடிய பாடல்கள் இதெல்லாம். இதுக்கு உரைன்னு சொன்னாக்க அந்த உரையோட லிமிட்டேஷன் வரும் அப்படிங்கிறதுனால பல நாள் உரை இல்லாமே இருந்தது. ஆனா நம்ம ஓரளவா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உரையெல்லாம், இந்த டிஸ்கஷன் எல்லாமே. சோ இதுதான் இந்த முதல் பாட்டுக்கு நேரடியான பொருள். இப்ப இரண்டாம் பாடல், விடைவிடாது உகந்த விண்ணவர் கோவே வினயனேனுடைய மெய்ப்பொருளே, முடைவிடாது அடியேன் மூத்தர மண்ணாய் முழுப்புழு குரம்பயிர் கிடந்து கடைபடா வண்ணம் காத்தனையாண்ட கடவுளே கருணைமா கடலே, இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கெழுந்தருளுவது இனியே. இதுவும் அதே மாதிரி இந்த பதிமொழிக்கு அதே தான், கடைசியில் எல்லா பாட்டுமே கடைசியில் உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியன்னு தான் முடியும். இதுலேயும் அதே மாதிரி இறைவனுடைய தன்மைகள் எல்லாம் சொல்லி, அவன் எப்படி எனக்கு அருள் புரிஞ்சான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி, அப்படிப்பட்ட இறைவனை, இறைவனே உன்னை நான் கெட்டியா பிடிச்சுட்டேன், நீ இனிமே என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிறார். விடை விடாது உகந்த விண்ணவர் கோவே, இதுல ரெண்டு கான்செப்ட் இருக்கு. விண்ணவர் கோ அப்படின்னா தேவர்களுக்கு தலைவன். முன்னாடி பாட்டில் பார்த்தோம் உம்பர்கட்கு அரசே அப்படின்னார், அதே கான்செப்ட் தான் இங்க விண்ணவர் கோவே அப்படிங்கிறார். அதே கருத்து, அதே பொருள் தான். விண்ணவர்களுக்கு தலைவனே, உம்பர்கட்கு அரசே அதே தான், விண்ணவர் கோவே அப்படின்னாலும் அதே தான், தேவர்களுக்கு தலைவனே. அவன் எப்படிப்பட்டவன், விடை விடாது உகந்த, விடைனா விருஷபம், விடாது உகந்த அப்படின்னா எப்பவும் அந்த விருஷபத்தையே வாகனமாக விரும்பிய அப்படின்னு அர்த்தம். விடுதல்னா நீங்கிறது, விடை விடாது உகந்த, உகத்தல் அப்படின்னாக்க விரும்புறது, ரிஷபத்தை எப்பவும் வாகனமாக விரும்பிய சிவபெருமானவன். அவன் யாரு? அவன் தேவர்களுக்கு தலைவன் இல்லையா? தேவர்களுக்கு தலைவன். சாதாரண பூலோகத்தில் இருக்கிற அரசர்களே யானை மேலதான் ஏறி வருவா, ஆனா தேவர்களுக்கு தலைவனாக இருக்க சிவபெருமான் ரிஷபத்து மேலதான் ஏறி வரான். அதை இங்க சொல்ற விடை விடாது உகந்த ரிஷபத்தை எப்பொழுதும் வாகனமாக விரும்பிய தேவர்கள் தலைவனே, வினயனேன் உடைய மெய்ப்பொருளே. வினயனேன் அப்படின்னாக்க வினயன் அப்படின்னு அர்த்தம். வினயன் அப்படின்னாக்க வினைகளை செய்த நான் அப்படின்னு அர்த்தம். வினைகளை உடைய நான். நம்ம எல்லாரும் பிறவி எடுத்திருக்கோம். நம்ம பிறவிகளுக்கு காரணமா இருக்கிறது நம்ம செய்த வினைகள். அது நல்வினையா இருக்கலாம், தீவினையா இருக்கலாம். இந்த வினைகளுடைய பயனாக தான் பிறவிகள் வர்றது. அதனால இங்க சொல்ற வினயனேன் அப்படின்னா வினயன் அப்படின்னா பொதுவா தீவினையேன் அப்படின்னு அர்த்தம். நிறைய தீவினைகளை உடைய நான் அப்படின்னு அர்த்தம் வினயனேன் அப்படின்னா. வினயனேனுடைய மெய்ப்பொருளே, என்னோட என் மெய்ப்பொருள் அப்படின்னா சிவபெருமான் இல்லையா? மெய்ப்பொருள்னாக்க சத்திய வஸ்து மெய்ப்பொருள். அத என்னோட மெய்ப்பொருளே, நான் மெய்ப்பொருளாக பற்றி கொண்டவனே அப்படின்னு ஒரு அர்த்தம் நேரடியா. ஆனா இந்த வினயனேன் உடைய மெய்ப்பொருளைங்கிறது வேற விதமா பிரிச்சு பார்க்கலாம். வினயனேனை உடைய மெய்ப்பொருளே அப்படின்னு பொருள் கொள்ளலாம். அப்படி பொருள் கொண்டோம்னாக்க என்னை ஆளாக உடைய மெய்ப்பொருளே அப்படின்னு அர்த்தம். உடைய உடையவன் அப்படின்னாக்க சுவாமின்னு அர்த்தம். உடையவன் ஆளாக உடையவன் அர்த்தம், என்னை அடிமையாக உடையவன் அப்படின்னு அர்த்தம். வினயனேன் உடைய மெய்ப்பொருளைங்கிறதுல அப்படி பார்த்தோம்னா நம்ம திருப்பள்ளியை இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லை. ஆனால் நீங்கள் பாராயணம் பண்ணியிருப்பள், படிச்சிருப்பள். அதில் முதல் பாட்டில் சொல்வர், போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம் சேற்றுதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படிங்கிற அந்த அந்த முதல் பாட்டு திருப்பள்ளீச்சியில் முதல் பாட்டுது. அதுல சொல்றது என்ன, கடைசியில என்ன சொல்றது, ஏற்றுயர் கொடியுடையாய் ரிஷப கொடியை உடையவனே என்னை உடையாய், என்னை அடிமையாக உடையவனே, என்னை ஆளாக உடையவனே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, நீ பள்ளி எழுந்தருள வேண்டும் அப்படின்னு அந்த பாட்டுல சொல்ற. எதுக்கு அந்த சொல்றேன்னா, இந்த எனை உடையாய்ங்கிற ஃப்ரேஸ் அங்க இருக்கு இல்லையா, அதுக்காக சொல்ல வரேன். எனை உடையாய் அப்படிங்கிற ஃப்ரேஸ் இங்க வந்து வினயனேன் உடைய மெய்ப்பொருளே அப்படின்னா வினயனேனை உடைய மெய்ப்பொருளே அப்படின்னு பொருள் கொள்ளலாம். அதுக்காக இந்த விளக்கம் சொன்னேன். பொதுவா நூல்கள்ல என்னுடைய மெய்ப்பொருளே அப்படின்னு தான் சொல்லிடுற. ஆனா என்னை அடிமையாக உடைய மெய்ப்பொருளேன்னு அவ விளக்கத்துல கொடுக்கல. ஆனா அப்படியும் விளக்கம் எடுத்துக்கலாம்ங்கிறதுக்காக உங்களுக்கு அதை சொல்றேன். அப்படியா வினயனேனுடைய மெய்ப்பொருளே. அடுத்த ஃப்ரேஸ், முடை விடாது அடியேன் மூத்து அற மண்ணாய் முழு புழு குரம்பையில் கிடந்து கடைபடா வண்ணம் காத்து என ஆண்ட கடவுளே. அப்படி அந்த ஒன்றரை அடிக்கு அந்த ஃப்ரேஸ் நீளமா இருக்கு. இதுலயும் அதே முன்னாடி சொன்னபடிதான், ஊற்றையன் தனக்கு வம்பன பழுத்துன்னு சொன்னார் இல்லையா, அதே மாதிரி அர்த்தம் தான் இங்கேயும் வர்றது. முடை அப்படின்னாக்க இந்த புலால் நாற்றம், இந்த உடம்பு இருக்கே நம்ம உடம்பு, இது மாம்சத்தால ஆன உடம்பு, இது புலால் நாறுகின்ற உடம்பு, இது உடம்பு நாறும் அது நமக்கு தெரியும். புலால் நாற்றம் என்னன்னாக்க நமக்கு அதுவும் சொல்லாமே தெரியும். நம்ம அதாவது இந்தியாவில் இல்லை இங்கேயோ எங்கே வேணாலும் போகலாம். அப்படி இந்த மீன் கடை வழியாவோ கசாப்பு கடை வழியாவோலாம் போனால் அங்கே ஒரு நாற்றம் வரும், அதுதான் புலால் நாற்றம். அப்படி இந்த அந்த நாற்றத்துக்கு தமிழில் முடை அப்படின்னு பேர், புலாலோடைய நாற்றத்துக்கு முடைன்னு பேர், மாம்ச நாற்றம் அது. அப்படி முடை விடாது இந்த உடம்பானது எப்போ புலால் நாற்றம் உடைய உடம்பு. அப்படிப்பட்ட இந்த உடம்பு இதுல இப்படிப்பட்டது என்ன, முழு புழு குரம்பை. குரம்பை அப்படின்னா கூடுன்னு அர்த்தம். அது உடம்பை குறிக்கிற சொல் இல்லையா. கூடுங்கிறது பறவைகள் தங்குற இடத்துக்கு கூடு சொல்றோம். இந்த உடம்பை ஏன் கூடு அப்படிங்கிறோம், இதுல உயிர் தங்கி இருக்கு. இந்த உயிரானது பறவை எப்படி கூட்டை விட்டு பறந்து போறதோ அது மாதிரி இந்த உயிரானது இந்த உடம்பை விட்டு பறந்து போயிடும். அப்ப இந்த உடம்பு கீழே விழுந்துடும். அப்படி இந்த உயிருக்கு கூடாக இருக்கிறது இந்த உடம்பு, அதான் குரம்பைன்னு சொல்றோம். இந்த உடம்பு இது எப்படிப்பட்ட உடம்பு, முழு புழு குரம்பை. இந்த உடம்பானது புழுக்கள் நிறைந்த உடம்பு, அது நமக்கு சொல்லாமே தெரியும். கிருமிகள் எவ்வளவோ கிருமிகள் இருக்கு இந்த உடம்புல. அப்படி இந்த துர்நாற்றமுடைய முடை விடாது முழு புழு குரம்பை, இந்த புழுக்கள் நிறைந்த இந்த உடம்பு, இதுல கிடந்து அடியேன் மூத்து, நான் இந்த உடம்புல வாழ்ந்து, மூத்துனா முதுமை அடைந்து, அற மண்ணாய், அது நமக்கு சொல்லவே வேண்டாம். இந்த உடம்பு வயசாகும், வயசானதுக்கு அப்புறம் உயிர் பறந்து போயிடும். அப்ப இந்த உடம்பு கீழே விழும், இத மண்ணோட மண்ணா போறது, அதான் அற மண்ணாய் மூத்து அற மண்ணாய்னா சுத்தமா மண்ணோட மண்ணா போறது இந்த உடம்பு. அப்படி ஆகி கடைபடா வண்ணம், அப்படி ஆகி நான் கீழ்மை அடையாதபடி, கடைபடுதல்னா, கடைப்படுதல்னா கீழ்மை அடையுது, கெட்ட நிலை அடையிறது. அது கடைப்படுதல் அப்படிங்கிறது இங்க கடைபடா வண்ணம்னு வருது. கடைபடாத வண்ணம் காத்து, என்னை காத்து, என்னை காப்பாற்றி, என்னை ஆண்ட கடவுளே, என்னை ஆண்டு கொண்ட கடவுளே. சோ இதுல என்ன சொல்ல வர இருந்ததுல, முடைவிடாத அடியேன் மூத்தர மண்ணாய் முழுப்புழு குரம்பையர் கடந்து கடைபடா வண்ணம் காத்து என ஆண்ட கடவுளே. இதுல சொல்ல வர பொருள், இந்த நாற்றம் பிடிச்ச புழுக்கள் நிறைந்து இந்த உடம்புல நான் வாழ்ந்து முதுமை அடைந்து செத்து மண்ணோட மண்ணா போகாம போய் போய் இழிவு அடையாதபடி நீ இப்பவே வந்து எனக்கு அருள் புரிஞ்சு காத்து, என்னை காப்பாத்தி, என்னை ஆட்கொண்டு அருள் புரிந்த கடவுளே. கருணை மா கடவே, கடல் நமக்கு தெரியும், மா கடல்னா பெரிய கடல், ஓஷன் அப்படிங்கிறோமே இங்கிலீஷ்ல, மகாசமுத்திரம் அதான் மா கடல். அது எப்படிப்பட்ட மா கடல்? கருணை மா கடல், அவன் கருணை கடலா இருக்கான், அவன் பெரிய தயா சாகரம், ஓஷன் ஆஃப் மெர்சி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம். அப்படி கருணை மா கடலே, அப்படிப்பட்ட கருணையுடைய கடலாக இருக்கிறவனே, இடைவிடாது உன்னை சிக்கனை பிடித்தேன். இடைவிடாது அப்படின்னா தொடர்ந்துன்னு அர்த்தம், இடை அப்படின்னாக்க கேப், இடைவெளி அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த கேப், அந்த இடைங்கிறது கேப். அப்படி இடைவிடாதுன்னா வித்தவுட் கேப் அப்படின்னா என்ன அர்த்தம், அது காலத்துல நான் இன்னைக்கு பிடிச்சிருக்கேன் அப்புறம் நான் நாளைக்கு மறந்து போயிட்டேன் அப்புறம் நாளைக்கு திரும்ப பிடிச்சேன் அப்படிலாம் கிடையாது, எப்பவும் தொடர்ந்து பண்ற, இடைவிடாது செய்யறது, அந்த கண்டினியூஸா பண்ற. இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தன், உன்னை கெட்டியா பிடிச்சுட்டேன், எங்க எழுந்தருள்வது இனியே, இனிமே நீ என்ன விட்டுட்டு எங்க போக முடியும், அதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இதுல என்ன சொல்றாரு, நான் உன்னை கெட்டியா பிடிச்சுட்டேன், இனிமே நீ என்னை விட்டு பிரிஞ்சு போக முடியாது. மூணாம் பாட்டுக்கு போவோம். இந்த மூணாம் பாட்டு ரொம்ப பிரபலமான பாட்டு, பலரும் பாடியிருப்பா, பலரும் கேட்டிருப்பேள். அம்மையே அப்பா பிலா மணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பெருக்கி பொழுதனை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு, செம்மையே ஆய சிவபதமளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்தருள்வது இனியே. அம்மையே அப்பா இது நமக்கு தெரியும், அம்மையப்பனாக இருக்கிறவன் சிவபெருமான், அதனால அவனை அம்மா அப்படின்னு கூப்பிடுறார், அப்பா அப்படின்னு கூப்பிடுறான். அம்மையேனா தாயே, அப்பா அப்படின்னா தந்தையே, தாயே தந்தையே அப்படிங்கிறார். அது நமக்கு சொல்லவே வேண்டாம், அவன் அம்மையும் அப்பருமா இருக்கான், அவன் எல்லாத்தையும் படைத்தவன் அவன் தான், எல்லாருக்கும் அவன் தான் தாயும் தந்தையும் ஆவான். இந்த ஒரு ஃப்ரேஸ் இந்த பதிகத்துல வர்றது, அம்மையே அப்பான்னு சொல்றார். இதனால சில நூல்களில் இது இந்த பதிகத்தை அவர் சீர்காழியில பாடினார் அப்படின்னு சொல்லி, அதுக்கு காரணம் என்ன, அங்கே அம்மையே அப்பான்னு சொல்லிருக்காரு திருஞான சம்பந்தர், அங்கே அம்மையே அப்பான்னு தான் கூப்பிட்டார், இறைவனை அழைச்சார், அம்ம சிவபெருமான் ஓடி வந்து காட்சி கொடுத்தான், அந்த காரணத்தினால அந்த ஸ்தலத்தில் இது பாடினார், அதனால அம்மையே அப்பான்னு பாடினார் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறார். அதை ஏத்துக்கிறது ஏத்துக்காம இருக்கிறது நம்மளுடைய விருப்பம். ஏன்னா இந்த பதிகத்தில் வரைக்கும் சீர்காழியை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே, ஒப்பில்லாத மணி, மணின்னா நமக்கு தெரியும் ஜெம், ரத்னம், மாணிக்கம், எல்லா ஜெம்ஸுக்கும் மணின்னு பொதுவாக சொல்லலாம், மாணிக்கம்னு சொல்லலாம். ஆனால் இறைவன் வந்து மாணிக்கமாக இருக்கிறவன், மாணிக்கமலையாக இருக்கிறவன் அப்படின்னுங்கிறதுனாலும் இருக்கும் இல்லையா. பொன்னார் மேனியனை பாட்டு சொல்லுவார், மண்ணே மாமணியே மழ பாடியோள் மாணிக்கமே இல்லையா, பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் சிஞ்சடைமேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மழ பாடியோள் மாணிக்கமே, அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. அந்த மாதிரி மணி, இந்த ஒப்பில்லாத மணி அவர் சிறந்த மணியாக இருக்கிறான், ஏன்னா அவன் ஒளி வீசுகின்றவன், இயற்கையாகவே ஒளி வீசுகின்றவன், அப்படி மணியாக இருக்கான் இல்லையா. அவனுக்கு ஏன் ஒப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு விளக்கம்லாம் சொல்லுவான், இறைவனுக்கு எதோட ஒப்பிட முடியும் இல்லையா, அவனுக்கு எந்த இதையும் ஒப்பா சொல்ல முடியாது, அதனால ஒப்பற்றவன் இறைவன். அப்படி ஒப்பில்லாத மணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, அன்பு அன்பின அன்புல விளைந்த தோன்றிய ஆரமுது, அரிய அமுதமே, ஆரமுதுனா அரிய அமுதம், ரேர் நெக்டர், அரிய அமுதம் அவன். அன்பினில் விளைந்த ஆரம்பதுனாக்க இது நமக்கு அன்பு இருந்தாக்க அந்த அன்பில் அவன் அமுதமாக வந்து விளைவான் இல்லையா, அந்த அன்பு வேணும். அப்படி அன்பினில் விளைந்த ஆரம்பதே, அப்புறம் எப்படி தான் தகுதியற்றவன் ஆனால் தனக்கும் இறைவன் வந்து அருள் புரிஞ்சான் அப்படிங்கிறத அடுத்த வரியில் சொல்றார். பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையினேன் தனக்கு, செம்மையே ஆய சிவவதமளித்த செல்வமே. தன்னை பற்றி எப்படி சொல்றார் அவர், பொய்மையே பெருக்கி, பொய்மைனாக்க இந்த மாயா விஷயம், இந்த உலக மாயை இருக்கு இல்லையா, இந்த மெட்டீரியல் வேர்ல்டு, இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல பயனற்ற பல செயல்களையே செய்து இல்லையா அழிய போகிற பொய்மைனா மெய்ப்பொருள் இல்லாததெல்லாம் பொய் தானே, அப்படி பல பயனற்ற செயல்களை செய்து கொண்டு அதான் பொய்மையே பெருக்கி அதையே நிறைய பண்ணி பொழுதினை சுருக்கும், பொழுதுனா டைம், பொழுதினை சுருக்கும்னாக்க என்னோட காலத்தை வீணாக்கிண்டு வாழ்நாளை வீணாக்கி கொண்டு புழுத்தலை புலையனேன் தனக்கு. புலையனேன் அப்படின்னா புலையன் அப்படின்னா ரொம்ப கீழ்மை உடையவன் அர்த்தம். அப்படி புலையனாகிய நான், அதுல அட்ஜெக்டிவ் கொடுக்கிறார் புழுத்தலை புலையனேன், தலையில் புழுக்கள் உடைய புலையன் அப்படிங்கிறார். அதாவது உடம்பு முழுக்க புழு இருக்கு, தலையிலும் புழு இருக்கு, அதனால அப்படி ஒரு இது பண்ணலாம். அப்படிப்பட்ட இழிந்தவனாகிய எனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே. சிவபதம் அப்படின்னா முக்தி இல்லையா, சிவகதி அப்படிங்கிற இல்லையா, சிவசிவ என்கிற தீவனையாளர்கள் பெரிய திருமந்திர பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். சிவசிவ என்கிற தீவனையாளர், சிவசிவ என்னட தீவனையமாலும், சிவசிவ என்னட தேவருமாவர், சிவசிவ என்ன சிவகதி தானே, அந்த சிவகதி அதான் சிவபதம். அப்படி அந்த செம்மையே ஆய சிவபதம், அந்த சிவபதம் எப்படிப்பட்டது, செம்மையானது இல்லையா, அதோட பெர்ஃபெக்ட் பிளிஸ்ஃபுல் எவர் பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் அது. அப்படிப்பட்ட செம்மையே ஆய சிவபதம், அத அந்த சிவபதத்தை எனக்கு அளித்த செல்வமே யார்னா, பல பொய்மையான விஷயங்களை பண்ணி கொண்டு என்னோட காலத்தை வீணாக்கின்னு இருக்கிற இழிந்த எனக்கு அப்படிப்பட்ட மேலான சிவபதத்தை அளித்த செல்வமே அப்படிங்கிறார். ஒரு தகுதியும் இல்லாத எனக்கு அப்படிப்பட்ட சிவபதத்தை நீ அழித்து விட்டாய், அப்படிப்பட்ட செல்வன் நீ சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன். இந்த பிறப்பிலேயே நான் உன்னை கெட்டியா பிடிச்சிட்டேன். இம்மை அப்படின்னாக்க இப்பிறப்புன்னு அர்த்தம். நமக்கு பல பிறவிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. நம்ம இந்த பிறவியில பிடிச்சிக்கலன்னா அடுத்த பிறவி அடுத்த பிறவின்னு போயிட்டே இருக்கும். ஆனா நான் சொல்ல, நான் இந்த பிறப்பிலேயே உன்னை இருக்கு பிடிச்சுட்டேன், இனிமே நீ என்ன விட்டு எங்க போக முடியும் அப்படின்னா, எனக்கு இனிமே பிறப்பு கிடையாதுங்கிறது வேற விஷயம். சிவபதம் அழித்து விட்டார் இல்லையா, செம்மையாய சிவபதம் எனக்கு அழித்து விட்டாய், அதனால இனிமே எனக்கு பிறவி கிடையாது, இந்த பிறப்பிலேயே நான் உனக்கு கெட்டியா பிடிச்சுட்டேன். அதே அந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். நாலாம் பாட்டு, அருளுடை சுடரே அழிந்ததோர் கனியே, பெருந்திரல் அருந்தவர் கரசே, பொருளுடை கலையே புகழ்ச்சியை கடந்த போகமே, யோகத்தின் பொலிவே, திருளிடத்தடியார் சிந்தையுட் புகுந்த செல்வமே சிவபெருமானே, இருளிடத்துன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே. அருள் உடை சுடரே, சுடர் அப்படின்னாக்க ஜோதி இல்லையா. நம்ம திருவாசகத்துல இந்த இன்னொரு பதிகத்துல வரும், சோதியே சுடரே சூழ்வெளி விளக்கே அப்படின்னு வரும். அதெல்லாம் விளக்கம் கொடுப்போம், சோதினா என்ன, சுடர்னா என்ன, விளக்குனா என்னன்னு. இந்த சுடர் அப்படிங்கிறது இந்த சூரியன் சந்திரன் அதுக்கும் சுடர் அப்படின்னு தான் சொல்லுவா, இரு சுடர் அப்படிம்பா, சூரிய சந்திரன் இரு சுடர் அப்படின்னு சொல்லுவா தமிழ்ல. அதனால அருள் உடை சுடரே, சுடர்னா ஒளிப்பிழம்பா இருக்கிறவன், தீப்பிழம்பா இருக்கிறவன் சுடர், அருள் உடைய சுடர், அந்த தீப்பிழம்பின் ஒளி தான் அருள் அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறார். அப்படி அருளாகிய ஒளியை உடைய சுடர் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளணும், அருளுடை சுடரே. அப்படிப்பட்ட சிவபெருமான் அவன் அழிந்ததோர் கனியே, அழிதல் அப்படின்னாக்க ரொம்ப பழுக்கிறது, கனினா பழம், நன்னா பழுத்த பழமே அப்படிங்கிறார். இப்போ ஒரு பழத்தை நம்ம சாப்பிடணும் அப்படின்னாக்க, அது மாம்பழமா இருக்கட்டும் பலாப்பழமா இருக்கட்டும், அது பழத்தை சாப்பிடணும்னா அது நன்னா பழுத்தாக்க தான் அது சாப்பிட்றதுக்கு சுவையா இருக்கும். அதனால அது நன்னா பழுத்த பழமே அப்படிங்கிறார். அழிந்ததோர் கனியே, இதெல்லாம் உருவகம் அப்படிங்கிற தமிழ்ல இல்லையா. சுடர்னா சுடராக இருக்கிறவன், சுடர் போல இருக்கிறவன், அழிந்ததோர் கனியனா ரொம்ப பழுத்த பழம் போல இருக்கிறவன் அர்த்தம், அது உருவகம் அப்படிங்கிற தமிழ்ல. அவன் பழமே அப்படிங்கிறார் சிவனை பார்த்து, நன்னா பழுத்த பழமே அப்படிங்கிறார் சிவனை. பெருந்திரல் அருந்தவர்க்கு அரசே, பெரிய திரள் அப்படின்னாக்க ஆற்றல், வீரம், வெற்றி அப்படின்லாம் அர்த்தம் உண்டு. பெரிய ஆற்றல் வீரம் வெற்றி எல்லாம் உடைய அரும் தவர்க்கு, அரிய தவசிகளுக்கு, தவர் அப்படின்னா தவசிகள்னு அர்த்தம் இங்க, அரும் தவசிகள் அரிய தவசிகளுக்கு அரசே, மிகுந்த வெற்றியும் வீரமும் ஆற்றலும் உடைய அரிய தவசிகளுக்கு தலைவனே. தென் இதுக்கு எப்படி எடுத்துக்கணும்னா, ரெண்டு விதமா பொருள் கொள்ளலாம் இல்லையா. இந்த தவம் பண்றவர்கள் தவசிகளுக்கு ஆற்றல் வரும் இல்லையா, யார் நிறைய தவம் பண்றாலோ அவர்களுக்கு ஆற்றல் உண்டு, அந்த ஆற்றல் நமக்கு தெரியும் இல்லையா. இந்த புராணங்கள் எல்லாம் படிச்சிருக்கோம், ஒரு முனிவர் வரம் கொடுப்பார் இல்லைன்னா முனிவர் சாபமும் கொடுப்பார், அப்படிப்பட்ட அவர்கள் வாக்கு பலிக்கிற ஆற்றல் உண்டு அவர்களுக்கு, அப்படி ஒரு திரள் அப்படியும் எடுத்துக்கலாம். இல்லைன்னாக்க தவம்ங்கிறது இறைவனை வழிபடுறது தவமா இருக்கு இல்லையா, அதுவும் பண்ணலாம். இது மாதிரி எங்க திலகவதியார் பண்றது தவம் அப்படின்னு பெரியமானது சொல்லுவார் இல்லையா, மங்கள நான் தாங்க அது அனைத்திற்கும் அருள் தாங்கி மனைத்தவம் புரிந்தார் அப்படின்னு அதில் வரும் பெரிய புராணத்தில். தவம்ங்கிறது அந்த மாதிரி அடியவர்களையும் சொல்லலாம். அப்படி சொன்னாக்க அவர்களுடைய வீரம், நமக்கு இது பெரிய புராணத்தில் ஒரு பாட்டில் வரும், இந்த திருக்கூட்ட சிறப்புங்கிற இடத்துல ஒரு பாட்டில் வரும், ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே, பாரம் ஈசன் பணி அல்லது ஒன்றியலர், ஈர அன்பினர் யாதும் குறைவிலார், வீரம் என்னால் விளம்பும் தகையதோ அப்படின்னு சொல்வர் சேக்கிழர். இந்த அடியவர்களுடைய வீரத்தை என்னால் சொல்ல முடியுமா அப்படிங்கிறார். அதனால இறைவனுடைய பக்தியில் ஆழ்ந்து இருந்தாக்க அந்த பயம்ங்கிறது போயிடும் இல்லையா. பயம் போயிடுச்சுன்னா வீரம்ங்கிறது என்ன, பயம் ஒருத்தனுக்கு வீரம் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும், அவன் பயந்து ஓடுறானா இல்லை எதிர்த்து ஒரு செயலை செய்கிறானா அப்படிங்கிறதுலாம் வீரத்தை பற்றி நமக்கு தெரிய வரும். அந்த வீரம்ங்கிறது நமக்கு எவ்வளோ கொள்ள பக்தி நிறைய இருக்கோ அவ்வளோ கொள்ள வீரம் தன்னால் வரும் அப்படிங்கிறது பெரிய பிராணத்தில் சேர்க்கிறார் சொல்கிறார். அந்த இறைவனுடைய அடியார்கள் ஈர அன்பினர், அவர்கள் உள்ளத்துக்குள்ளே எப்பவும் அன்பு இருக்கு, யாதும் குறையில்லை, அவர்களுக்கு எந்த குறையும் கிடையாது. அப்படிப்பட்டவர்களுடைய வீரம் என்னால் விளம்பும் தகையதோ, அப்படிப்பட்ட அடியவர்களுடைய வீரத்தை என்னால் சொல்ல முடியுமா அப்படிங்கிறார். அதனால தான் பின்னாடி திருநாவுக்கரசு சொல்கிறார் இல்லையா, நாமார்க்கும் குடியலோம் நமனை அஞ்சோம் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி வாசகம் அப்படி அந்த வீரத்தினால வர்றது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பெரும் திரள் அருந்தவர்க்கு அரசே அப்படிங்கிறதப்ப, இந்த பெரும் திரள் அப்படிங்கிறது அந்த முனிவர்கள் தவஞ்செயவர்களுடைய ஆற்றலையும் குறிக்கலாம், இல்லைன்னா அடிவர்களுடைய வீரத்தையும் குறிக்கலாங்கிறதுக்காக எனக்கு தோணித்தது உங்களுக்கு சொன்னேன். பொருளுடை கலையே, கலைனாக்க நூல், சாஸ்திர நூல் கலை, 64 கலைகள் அப்படிங்கிற சாஸ்திரங்கள். அப்படி பொருளுடை கலையேனாக்க அப்படி மெய்ப்பொருள், பொருள்னா மெய்ப்பொருள்னு பொருள் அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படி மெய்ப்பொருளை விளக்குகின்ற தெளிவிக்கின்ற சாஸ்திரங்களாக இருக்கிறவனே, புகழ்ச்சியை கடந்த போகமே, போகம்னாக்க போக இன்பமாக இருக்கிறவன், இன்ப வடிவாக இருக்கான் அவன், புகழ்ச்சியை கடந்தவன். நம்மளால புகழ்ந்து முழுக்க அவனோட புகழை சொல்ல முடியாது. புகழ்ச்சியை கடந்த அப்படின்னாக்க நம்மளால முழுக்க புகழ்ந்து சொல்ல முடியாதபடி அவனோட புகழை முழுக்க சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட எல்லையற்ற புகழ் உடையவன் அவன். இதுதான் நம்ம திருவம்பாவையில ஒரு பாட்டில் வரும், இந்த 10 பாட்டில் வரும், பாதாளம் ஏழினும் சீர், பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர், போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே, பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன், வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் அப்படின்னு போக அந்த பாட்டு. அதுல வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன், ஓத உலவா அப்படின்னாக்க நம்மளால முழுக்க புகழ்ந்து விட முடியாது அப்படின்னு அர்த்தம். ஓதுதல்னா புகழறது, உலத்தல்னாக்க முடிஞ்சு போறது, சீந்து போறது. ஓத உலவான நம்மளால முழுக்க புகழ்ந்து சொல்ல முடியாதபடி, அதான் அதை புகழ்ச்சியை கடந்த போகமே நீங்க சொல்றது. அப்படி எல்லையற்ற புகழ் உடையவன், இன்ப வடிவாக இருக்கிறவன். யோகத்தின் பொலிவே, யோகம்னா அது நமக்கு தெரியும் சிவயோகம். அப்படி சிவயோகத்தின் பொலிவுனாக்க தேஜஸ் இல்லையா, முகத்துல ஒரு பொலிவு தெரியறதுங்கிறோமே அதுதான் அந்த தேஜஸ். அந்த யோகத்தின் பொலிவே, தெருளிடத்து அடியார் சிந்தையோடு புகுந்த செல்வமே. தெருள் அப்படின்னா தெளிவுன்னு அர்த்தம். தெருளிடத்து தெளிந்த இடத்துல, தெளிந்த அடியாருடைய சிந்தையில் புகுந்திருக்கிற செல்வமே, சிவபெருமானே இருளிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனிய. முன்னாடி என்ன சொல்ற, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் அப்படின்னார். இங்க இருளிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன், இருளிடம்னா இருள்னா அறியாமை, அறியாமைக்கு இடமாகியது இந்த உலகம், இந்த உலக வாழ்வு இல்லையா. நம்ம இந்த உலக வாழ்வில் நம்ம அறியாமையில இருக்கோம். அப்படி அறியாமைக்கு இடமாகிய இந்த உலக வாழ்விலேயே, இம்மையிலேயே உன்னை சிக்குன்னு பிடிச்சுட்டேன், கெட்டியா பிடிச்சுட்டேன், இனிமே என்னை விட்டு எங்க போக முடியும் அப்படின்னு இந்த 4 பாட்டில் சொல்றார். இந்த பதிகத்தில் மீதி பாடல்களை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.